நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவா, அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மீயரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடல் சமாதியில் சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வ சமாதி அடைந்த நேரமியவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படிக்கும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் சாதகர்களுடைய கேள்விகளிலிருந்து அனுபவ அறிவுகளை பெறும் சத்சங்கமாகவோ அமையும். அதன்படி இன்று ஒரு சாதகரிடமிருந்து 3 கேள்விகள் வந்திருக்கின்றன. மற்ற சாதகர் தன்னுடைய இன்றைய தன்னுடைய நிலையை பற்றி ஒரு அனுபவத்தை பகிர்ந்திருக்கின்றார். ஆகவே அன்பரிடம் வந்த 3 கேள்விகளை முதல் பார்ப்போம். அனுபவத்தை பார்க்க முதல் இந்த அன்பருடைய கேள்வி, ஐயா நான் உங்களுடன் நீங்கள் சொல்லித் தருவதை பார்க்கின்றேன், படிக்கின்றேன். உங்களுடைய சத்சங்கம் தொடங்கிய நாளிலிருந்து சைவ சித்தாந்த ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் தொடங்கிய நாளிலிருந்து அதை தொடர்ச்சியாக கேட்டு வருகின்றேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், நான் என்பது 3 நிலைகள் உயிர்களுக்குண்டு என்று சொல்லித்தந்திருக்கின்றீர்கள் சைவ சித்தாந்தத்திலிருந்து. கேவலம், சகலம், சுத்தம், இந்த 3 நிலைகளிலும் நான் உண்டா என்பது என்னுடைய கேள்வி என்கின்றார். அது முதலாவது கேள்வி. அதற்கு விடை கண்டு அடுத்த கேள்விக்கு செல்வோம். அதற்குரிய பதில், நாங்கள் இந்த 36 தத்துவங்கள் எல்லாம் படிக்கின்றோம், நான் என்பதை எங்கு வைத்து படிக்கின்றோம் என்றால், நாங்கள் இப்போது இருக்கும் சகல நிலையில் வைத்து படிக்கின்றோம். அதில் அவருக்கு ஒரு ஐயமும் இருக்க மாட்டாது என்பது தெரிந்த விடயம். ஏனென்றால் இந்த சகல நிலையில் இருக்கும் போதுதான் ஏதோ ஒரு புறப்பில் இந்த 3 மலங்களையும் நாங்கள் அறுப்போம். அது வரைக்கும் இந்த நான் இருந்து கொண்டே இருக்க போகின்றது. ஆனால் அவருடைய கேள்வி, இந்த 3 நிலைகளிலும் நான் உண்டா என்பது என்று கேட்டபடியால் அவருடைய கேள்வி, நான் நினைக்கின்றேன் கேவலத்திலும் நான் உண்டா, சுத்தத்திலும் நான் உண்டா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் நினைக்கின்றேன். ஆனால் நல்ல கேள்வி. கேவலத்திலும் நான் உண்டு சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, சுத்தத்திலும் நான் உண்டு. என்ன வித்தியாசம்? கேவலத்தில் நான் ஒன்று, அறியாத நிலையில் அந்த நான் இருக்கின்றது. சுத்தத்திலும் நான் உண்டு, தெளிந்த நிலையில் இருக்கின்றது. ஆகவே சகலத்தில் நான் தான் ஆன்மா என்பதை உணர்கின்றோம், உடல் அல்ல என்பதை உணர்கின்றோம். ஆனால் அந்த நான் என்பது மூன்று இடத்திலும் உண்டு. ஆகவே நான் எனதை விட்டுத்தான் நான் சுத்தத்திற்கு செல்கின்றேன் என்று நாங்கள் சகலத்தில் இருந்து அந்த நிலையை ஏதோ ஒரு பிறப்பில் அடைந்தாலும் சுத்தத்தில் நான் இல்லை என்பது இல்லை. ஏனென்றால் ஆன்மா உண்டு, ஆனால் அந்த நான் தெளிந்த நான். அதேபோல் கேவலத்தில் இருக்கும் நான் ஆணவத்துடன் கட்டுப்பட்டிருக்கின்றேன், இருளில் இருக்கின்றேன், தெரியாத நான். நான் இருக்கின்றேன் என்றே எனக்கு தெரியாது. ஆகவே இதுதான் அவர் கேட்ட கேள்விக்குரிய பதில். இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போமாக இருந்தால், பேராசிரியர் சொல்லித்தந்த மற்றைய விடயங்களை வைத்து, இந்த கேவலம் சகலம் என்பதை ஒளியும் இருளும் என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். ஆகவே இந்த ஒளியும் இருளும் என்பது ஒன்றென்றும் சொல்கின்றார்கள். உலக இயலில் நினைத்து பார்த்தால் அது என்னென்று ஒளியும் இருளும் ஒன்றே என்று சொல்கின்றீர்கள் என்று ஒரு கேள்வி வரலாம். ரெண்டும் ஒன்று. ஒளி இல்லாத இடத்தில் இருள், இருள் இல்லாத இடத்தில் ஒளி. ஆகவே இது என்ன மாதிரி சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லித் தந்திருக்கின்றார் என்றால், இந்த ஒளி, இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு தேவை என்றபடியால் இந்த சைவ சித்தாந்த அந்த அறிவை இங்கு கொண்டு வருவோம். ஒளி என்பது தெளிவான நிலையில் இருப்பது, இருள் என்பது தெளிவில்லாத நிலையில் இருப்பது. இதை இந்த இரண்டு விடயங்களின் வேற்றுமை என்று சொல்கின்றார் பேராசிரியர். அது இன்று அந்த கேள்விக்கு மிகவும் முக்கியமானது, அதை நாங்கள் உணர வேண்டும். அதே போல் இந்த இரண்டு விடயங்களின் ஒற்றுமை என்னவென்று சொல்கின்றார் என்றால், ஒளி ஒளியை தவிர வேறொன்றையும் தர முடியாது. அதே போல் தான் இருளும் தன்னை இருளை தவிர வேறொன்றையும் தர முடியாது. அதில் அவை இரண்டும் ஒற்றுமையாகவும் மற்றைய விடயத்தில் வேற்றுமையாகவும் இருக்கின்றன. அதாவது ஒளி என்பது தெளிவு நிலை, இருள் என்பது தெளிவில்லாத நிலை. அதை வேற்றுமை என்று சொல்கின்றார் பேராசிரியர் சைவ சித்தாந்தத்தில். ஆனால் ஒளி ஒளியை தவிர வேறொன்றும் தராது, அது ஒரு சிறப்பியல்பு. இருளும் இருளை விட வேறொன்றும் தராது, அது ஒரு சிறப்பியல்பு. ஆகவே அந்த விடயத்தில் இரண்டும் ஒன்று. அதுதான் இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு மேலதிக தகவல் சைவ சித்தாந்தத்திலிருந்து. ஆகவே அவருடைய முதலாவது கேள்விக்குரிய பதில், நான் என்பது மூன்று நிலைகளிலும் உண்டு. ஒன்று தெளிவு பெறாத நிலை, கேவலத்தில் சுத்தத்தில் தெளிவு பெற்ற நிலை, சகலத்தில் தெளிவும் தெளிவும் தெளிவு உள்ள நிலையும் தெளிவு இல்லாத நிலை. ஓகே, அது அவருடைய முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி கேட்கின்றார், எங்களில் வைத்தேன் ஒரு நிமிடம். நான் ஐயா, நீங்கள் கிரியா யோகத்திலும் சொல்லுகின்றீர்கள், சைவ சித்தாந்தத்திலும் சொல்கின்றீர்கள், இறைவன் எங்களுடனே இருக்கின்றார், எங்களை சுமந்து செல்கின்றார் என்று கிரியா யோகத்தில் பாபாஜியை வைத்து சொல்லி தந்திருக்கின்றீர்கள். பாபாஜி எங்களுடனே பயணிக்கின்றார், எங்களை சுமந்து செல்கின்றார் என்று. அதற்கு ஒரு கடற்கரை உவமானத்தையும் நேற்றையான் சத்சங்கத்திலோ சொன்னீர்கள். வேறு ஒரு கேள்விக்கு. ஆனால் இன்று என்னுடைய மனதில் எழுந்த கேள்வி, அதை வைத்து நான் அதை உணரவில்லையே ஐயா. கடற்கரையில் நடந்த விடயம் கேட்க நன்றாக இருக்கின்றது. நான்கு காலுகள் நடக்கின்றன, நான்கு பாதங்கள் கடற்கரை மண்ணில் இருக்கின்றது, இரண்டு பாதங்கள் மறைகின்றன நடந்து கொண்டு போகும்போது. அது இறைவனுடைய பாதம் மறைஞ்சு விட்டது என்று நினைக்கின்றார் அந்த சாதகர். ஆனால் அது அவருடைய பாதம் அல்ல, அந்த சாதகரின் பாதம் தான் மறைந்ததே தவிர அவருடையது அல்ல என்று பாபாஜி அதை விளக்கம் கொடுக்கின்றார். தான் தான் இன்னுன்னை தூக்கி கொண்டு செல்கின்றேன், நீ விழுந்து விட்டாய் என்று. ஆனால் அதை கேட்பதற்கு மிகவும் நன்றாக இருக்கின்றது, ஆனால் என்னுடைய உணர்வு நிலைக்கு வரவில்லையே. எப்படி அப்படியான அற்புதங்களை, அப்படி அப்படியான விடயங்களை நான் உணர்வேன் என்று இந்த நண்பருடைய இரண்டாவது கேள்வி. மிகவும் சுலபம், உணரலாம். ஒரே ஒரு கேள்வி இந்த நண்பரிடம். நீங்கள் குரு பணி, இறை பணி நிற்கின்றீர்களா? அதன் அர்த்தம் என்ன? படித்து விட்டோம். இறை பணி என்றால் செய்பவன் எல்லாம் இறைவனே என்பதை உணர்ந்து கொண்டு அதன் வழி வாழ்ந்து கொண்டு அதன் உச்ச நிலையை அடைவது. குரு பணியையும் அப்படியே சொல்லலாம். நாங்கள் எங்களுடைய யோகத்தில் இருப்பதால் சத்குரு தான் எங்களுக்கு எல்லாம். அவர்தான் எங்களை தூக்கிச் செல்கின்றார். அவர்தான் எங்களுக்கு உதவி செய்கின்றார். ஆகவே இங்கு இந்த பணி என்று சொல்றது தொண்டல்ல. அவர்கள்தான் எங்களை இயக்குகின்றார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்தால் மாத்திரம் போதாது. அதன் வழி வாழ்ந்து கொண்டிருந்தால் மாத்திரம்தான் சத்குருவாக இருந்தாலும் சரி, பரம்பொருளாக இருந்தாலும் சரி, எங்களை தூக்கிச் செல்வதை நாங்கள் உணரலாம். அதை விட்டுவிட்டு வந்து 18 ஆசனங்களை மாத்திரம் போட்டு காலையில் 30 நிமிட சாதனையை செய்துவிட்டு சத்குருவும் பரம்பொருளும் என்னை தூக்கவில்லையே என்று சொன்னால் நிச்சயமாக அதை உணர முடியாது. ஏன் நாங்கள் இந்த ஆசனங்களை போடுகின்றோம், சாதனையை செய்கின்றோம் இந்த கிரியா யோகத்தில் என்றால், எங்களுக்கு எங்களுடைய மூன்று காலத்துக்கும் துணை தேவை என்பதற்காக செய்கின்றோம். இறந்த காலத்திலிருந்து என்னத்தை கொண்டு வந்தோம்? துன்பத்தை கொண்டு வந்தோம், வினைகளை கொண்டு வந்தோம், இன்பத்தை கொண்டு வந்தோம். வினை என்று சொன்னால் இன்பத் துன்பங்கள். அதற்கு எங்களுக்கு ஒரு துணை தேவை, அதை அனுபவிப்பதற்கு இந்த நிகழ்காலத்தில். ஆகவே இறந்த காலத்தில் இருந்து கொண்டு வந்ததை அனுபவிப்பதற்கு துணை தேவை, நிகழ்காலத்தை அதை அனுபவிப்பதற்கு துணை தேவை, எதிர்காலத்தில் இதிலிருந்து விடுபட்டால் எங்களுடைய இறுதி நிலையை நாங்கள் அடைவதற்கு துணை தேவை. ஆகவே முக்காலத்திலும் எங்களுக்கு துணை தேவை என்பதால் தான் நாங்கள் இந்த கிரியா சாதனையை செய்கின்றோம். ஏன், எதை கொண்டு வந்தோம் இந்த உலகிற்கு என்று சொன்னால் ஒன்றையும் இல்லை. எதை கொண்டு போவோம் என்று சொன்னால் ஒன்றும் இல்லை. இங்கு வாழ்வதுதான் ஒன்று உண்மை. இப்போது இது கீதை. ஆனால் கிரியா யோகம் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துகின்றது. சைவ சித்தாந்த அடிப்படையில் நாங்கள் வினைகளை கொண்டு வந்தோம். பிராப்த வினையை இங்கு இருக்கும் போது ஆகாமிய வினையை சேர்க்கின்றோம். இந்த பிறப்பு சக்கரத்தில் செல்கின்றோம். பிறந்து இறந்து, பிறந்து இறந்து ஒரு நிலையில் இவற்றை விட்டு இறை அடி சேர்கின்றோம் என்று சொல்கின்றோம். ஆகவே கிரியா யோகம் சத்குரு கிரியா பாபாஜி என்ன சொல்கின்றார் என்றால், எங்களுடைய 5 உடல்களாகிய 5 உறைகளை கொண்ட இந்த உடலில் 4 உறைகளாகிய சூட்சும உறை, காரண உறைகளுக்கு செய்யும் பயிற்சிகள் எங்களுடைய ஆன்மாவோடையே பயணிக்கின்றது என்று. அதுதான் அந்த சூட்சுமமும் உண்மை. ஆகவே நாங்கள் எதிர்கால நிலையை நோக்கி துணை தேவை என்பதற்காக இந்த கிரியா யோகா சாதனையை செய்கின்றோம். அதுதான் காரணம். ஆனால் அதை செய்து கொண்டு நிகழ்காலத்தில் பாபாஜி என்னை தூக்கவில்லையே, இறைவன் என்னை தூக்கவில்லையே, என்னோட பயணிக்கவில்லையே என்று குறை சொல்லக்கூடாது சாதகரே. அவர்கள் உங்களை தூக்க வேண்டும், பயணிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இறை பணி நிற்க வேண்டும், குரு பணி நிற்க வேண்டும். ஆகவே 1 மணி நேரம் 18 ஆசனங்களையும் அரை மணி நேரம் சாதனையும் செய்துவிட்டு மிச்சமாக இருக்கும் 22.5 மணி நேரமும் உலகத்தில் நீங்கள் தவழ்ந்து கொண்டிருந்தால் தவழத்தான் வேண்டும். உலக இன்பத்தில் சிற்றின்பத்தில் தவழ்ந்து கொண்டிருந்தால் இறைவன் தூக்குவதை உணர முடியாது. அதற்காக இறைவன் உங்களுடன் இல்லை என்றோ, குரு உங்களுடன் இல்லை என்றோ இல்லை. அவர்கள் இப்போ சத்குரு பாபாஜி உங்களுடைய சாதனைக்கும், உங்களுடைய சாதனையாகிய தேக பயிற்சியும், மிச்ச நான்கு உடலுடைய பயிற்சிக்கும் அவர் உதவி செய்து கொண்டே இருக்கின்றார். அது ஒரு விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த பிறப்பிலேயே உங்களுக்கு அப்படியான அற்புதங்கள், அப்படியான விடயங்கள் தெரிய வேண்டும் என்றால், உணர்வு நிலையில் நீங்கள் இறைப்பணி நிற்க வேண்டும். என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன். அல்லது குரு பணி நிற்க வேண்டும். அதனுடைய விளக்கம் இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருந்து புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் அவர்கள்தான் எல்லாம் செய்கின்றோம் என்று போகும்போதுதான் இந்த அன்பருடைய முதலாவது கேள்வி வெளிப்படுகின்றது. எல்லா இடமும் நாங்கள்தான், நான் தான் ஒன்று தெரியாத நிலை நான் கேவலம், தெளிந்தும் தெளியாத நிலையும் சகலம், தெளிந்த நிலை சுத்தம். ஆகவே இந்த நிலையை அடைவதென்றால் இறை பணி நிற்க வேண்டும் என்பதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அது இந்த பிறப்பு மாத்திரமல்ல, இத்தனை பிறப்புகளாகவும் இருக்கலாம். அதன் வழி நின்றால்தான் உங்களுக்கு இறைவனை ஒப்பு, மலப்பரிபாகம், சத்நிதி பாதம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதைத்தான் கிரியா பாபாஜியும் சொல்கின்றார், உடல் உறைகளை வைத்து. ஆகவே எல்லோரையும் பாபாஜியும் பரம்பொருளும் தூக்குகின்றார்கள், தூக்கிச் செல்கின்றார்கள். அதில் ஒரு விதமான விடயமும் இல்லை என்பது இல்லை. அதை நாங்கள் உணர முடியாது. நாங்கள் அந்த இறைப்பணி குரு பணி நிற்கும் வரைக்கும் என்பது அவருடைய கேள்விக்குரிய அடுத்த பதில். அதே என்பர்தான் மூன்றாவது கேள்வியை கேட்கின்றார். அது என்னவென்றால், தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் தான் பெற்ற அனுபவத்தை சொல்கின்றார் மூன்றாவதாக. அது என்னவென்றால், தன்னிடம் வசதி உண்டு, சமுதாயத்தில் தனக்கென்ற ஒரு நிலை உண்டு, கிரியா யோகத்திலும் நான் பயணிக்கின்றேன், பணத்தினால் பல விடயங்கள் செய்கின்றேன், தொண்டுகள் இருப்பினும் அதில் செய்து கூட இந்த பாபாஜி தன்னை தூக்கிச் செல்வது, பரம்பொருள் தன்னை தூக்கிச் செல்வதை உணர முடியவில்லையே என்று அதையும் கொண்டு நினைக்கின்றார். என்னவாறு எப்படி நீங்கள் செய்தாலும் இறைவன் தான் எல்லாவற்றையும் செய்கின்றான் என்பதை உணரும் வரைக்கும் உணர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். முக்கரணங்களாலும் உணர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். அந்த நிலையை அடையும் வரைக்கும் இறைவனோ சத்குருவோ உங்களை தூக்குவது தெரியாதென்று இந்த அன்பருக்கு சொல்கின்றேன். எனக்கு விளங்குகின்றது, நீங்கள் தொண்டு செய்கின்றீர்கள் என்பதை இங்கு குறிப்பு தந்திருக்கின்றீர்கள். மூன்றாவது கேள்வியில் நீங்கள் செய்வதும் எனக்கு தெரியும், ஆனால் அதை முக்கரணங்களாலும் செய்கின்றீர்களா என்று நீங்களே உங்களை கேட்க வேண்டும். ஆகவே பாபாஜியின் தங்க விதியான அன்பு, அன்புக்கு மேல் தொண்டு, அதன் வழி நின்று பக்தி, பக்தி வழி நின்று சரணாகதி என்ற தங்க விதிகளை பாபாஜி ஏன் தந்தார்? பணத்தை கொண்டு வந்து போடுவது அல்லது பணத்தை ஒரு தொண்டுக்கு கொடுப்பது தொண்டல்ல என்று அருளாளர்கள் சொல்கின்றார்கள், நான் சொல்லவில்லை. ஆகவே அதை கொடுக்கும் போதும் முக்கரணங்களாலும் கொடுக்க தெரிய வேண்டும். அந்த முக்கரணங்கள் கொடுப்பதற்கு அந்த அன்பு நிலை வளர வேண்டும். அந்த அன்பு நிலை வளருவதென்றால் அதுக்கு இன்னொரு பெயர் இறைப்பாணி. இறைவனை நோக்கி நாங்கள் அவன்தான் செய்கின்றான் என்று போய்கொண்டிருக்கும் போதுதான் இந்த அன்பு, அருள், தொண்டு எல்லாம் வளரும். குரு பணியாக இருக்கலாம், இறைப்பணியாக இருக்கலாம். ஆகவே அந்த வழி நின்று இவற்றை செய்தால்தான் அதிலும் வெற்றி. நீங்கள் கேட்டது இன்று ஒரு அற்புதமான கேள்வி. ஏனென்றால் இந்த உலகியலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அது சொன்னவற்றை செய்கின்றோம், ஆனால் மீதி நேரத்தில் எப்படி வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்பது மிகவும் முக்கியம். 1.5 மணி நேர பயிற்சி, சிலரில் அன்பு வைத்துக் கொண்டிருக்கின்றோம், வசதி இருப்பதால் தொண்டு செய்கின்றோம், இருப்பினும் இறைவனோ குருவோ தூக்கிச் செல்வதை உணரவில்லை என்றால் அதற்குரிய சூட்சுமம் குரு பணி இறைப்பணி செய்யாத நிலை என்று இந்த அன்பருடைய கேள்விகளுக்கு பதில் காண்கின்றேன். மற்றே அன்பர் கேட்கின்றார், எழுதி வைத்தேன் இங்கே என்று நேற்று வந்த கேள்வி. இது அவரும் இந்த விடயத்தில் இருக்கின்றார். எங்களுடைய நிலையை தான் இந்த பயிற்சியில் சென்று கொண்டிருக்கின்றேன் ஐயா, கிரியா யோகா பயிற்சியில். அதில் தான் மேல்நோக்கி செல்வது தனக்கு உணரக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் என்னுடைய கேள்வி என்னவென்றால், இதில் நான் என்ன மாதிரி என்னை துரிதப்படுத்தலாம்? பயிற்சியில் நேரத்தை கூட்டி துரிதப்படுத்தலாமா, அல்லது அன்பு தொண்டு பக்தி சரணாகதி வழி நின்று துரிதப்படுத்தலாமா, அல்லது வேறு வழி உண்டா என்பது அவருடைய கேள்வி. இங்கு 2-3 விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் பயிற்சி செய்கின்றீர்கள் என்பது தெரியும். அது வேகமாக நடைபெற வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் என்பதும் தெரிகின்றது. இருப்பினும் இப்படியான நிலைகள் வரும்போது சாதகர்களுக்கு இதற்கு தடைகளாக இருப்பது என்ன என்பதை யோசிப்போம். இது ஒரு கோணத்தில் நான் சிந்திக்கின்றேன். இந்த பதில், என்னுடைய பயிற்சிகள் சாதனைகள் என்னுடைய நிலைகள் உயர்கின்றன, ஆனால் துரிதமாக உயர வேண்டுமென்றால் அதை அடைவது எப்படி என்று சிந்திக்காது வேறு விதமாக சிந்திப்போம் என்று. இவற்றுக்கு தடைக்கல்லாக இருப்பது என்ன என்று பார்த்தால், இந்த உலகம், உலகில் இருக்கிற பொருட்கள், குடும்பம், சுற்றத்தார், இவற்றை பற்றி எடுத்து பார்ப்போமாக இருந்தால், இவற்றில் இருந்து நாங்கள் சிறிது சிறிதாக விடுபடுகின்றோமா, அல்லது அவற்றை எல்லாம் இன்னும் வைத்துக்கொண்டு எவ்வளவு வேகமாக செல்லலாம் என்று யோசிக்கின்றோமா என்று சிறிது சிந்தித்தால் அதற்குரிய அடிப்படை பதில் வந்துவிடும். ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு கிடைத்தது ஒன்றையும் விடுவதற்கு தயாரில்லை, ஆனால் வேகமாக செல்ல வேண்டும். அது எப்படி முடியும்? ஏனென்றால் எங்களுக்கு கிடைத்தவற்றை விடாவிட்டால், இவைதான் தடைக்கல் என்று தெரிந்துவிட்டால் என்னென்று நாங்கள் வேகமாக செல்லலாம். ரோட்டில் ஒரு தெருவில் குழிகள் இருக்கின்றது, உங்களிடம் பென்ஸ் கார் இருக்கின்றது, அது வேகமாக ஓடக்கூடிய கார் இருந்தாலும் அந்த ரோட்டில் அந்த காரை நீங்கள், அதற்கு ஹோர்ஸ் பவர் என்று சொல்லுவோம், அந்த ஹோர்ஸ் பவர் கூடிய காரில் போனால் கூட அந்த கார் உங்களிடம் இருந்தாலும் உங்களால் வேகமாக ஓட முடியாது, ஏனென்றால் ரோட்டில் குழிகள். அதேபோல் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் பல குழிகளை வைத்துக்கொண்டு அந்த குழிகளை என்ன மாதிரி திருத்தி அந்த ரோட்டை தயார் செய்யலாம் என்பதை சிந்திக்காது. என்னிடம் கிரியா யோகம் இருக்கின்றது, என்னிடம் அன்பு தொண்டு பக்தி சரணாகதி இருக்கின்றது, நான் எவ்வாறு வேகமாக போகலாம் என்றால் வாழ்க்கையில் இருக்கும் குழிகளை எப்படி நிரப்புவது? அந்த வகையில் சிந்தியுங்கள் அன்பரே, அப்போது இன்னும் பல தெளிவுகள் கிடைக்கும். அவற்றை நிறைவு செய்து கொண்டு போகும்போது உங்களுடைய பயணம் மிகவும் சிறப்பாகவும் வேகமாகவும் அமையும் என்று இதை இந்த கோணத்தில் இன்று சிந்திக்கின்றேன். நன்றி சொல்வோம் பால்பாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய. இப்போது இணைப்பில் இறைவனையா கார்த்திகேயனையா அவர்கள் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவனையா
ஓம் கிரியா பவாதி நம ஓம்
ஓம் கிரியா பவாதி
கிரியமாய
நமோ
நமோம்
ஓம் சிவாய நம ஓம்
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கம் வழமை போல கேள்வி பதில்கள், அதாவது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடன் கூடிய கேள்வி பதில்களுக்குரிய சத்சங்கமாக அமைந்திருந்தது. அதில் இன்றைய நான்கு கேள்விகளுக்கும் மிக சிறப்பான சுருக்கமான பதில்கள் கிடைத்தது. எனவே அதில் கூறப்பட்ட பதில்களை உள்வாங்கினோம். இருப்பினும் அதை உள்வாங்கியதை மிக சுருக்கமாக கூறிவிட்டு மீண்டும் நாங்கள் காணொளியை கேட்டு மேலும் தெளிவு நிலை அடைவோம். அதில் முதலாவது அன்பரின் கேள்வி, நான் என்பது மூன்று நிலைகளில் உள்ளது என்பது பற்றியும் அதற்கு கேவல நிலை, சகன நிலை, சுத்த நிலையை பற்றி விளக்கம் தரப்பட்டது. முக்கியமாக நான் கேவல நிலையில் இருக்கும் போதும், கேவலம் நான் அறியாத நிலை, சுத்த நிலையில் நான் அறிந்த நிலை, இது பற்றியும் அதற்கு உதாரணமாக கேவலம் சகலம் ஒளியும் இருளும் பற்றிய உதாரணம் கொண்டு மிக தெளிவாக விளக்கப்பட்டது. எனவே ஒளியை தவிர வேறு ஒன்றையும், ஒளி ஒளியை தவிர வேறொன்றையும் தர முடியாதது போல இருளும் இருளை தவிர வேறொன்றையும் தர முடியாது என்ற உதாரணத்தின் மூலம் நான் என்பது மூன்று நிலைகளிலும் உள்ள என்பதற்கு மிக சுருக்கமான தெளிவான பதில் கிடைக்கப்பட்டதை உள்வாங்கினோம். அடுத்து கிரியா யோகத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் இறைவன் எங்களுடன் இருக்கின்றார், ஆனால் நான் அதை உணரவில்லை என்பது பற்றிய கேள்வி, அதை எப்படி உணரலாம் என்பதற்கும் அதற்கு முக்கியமாக சுருக்கமாக தெளிவாக கூறப்பட்ட விடயம் இறைவனி செய்வதுதான். இறைவனி செய்பவன் எல்லாம் இறைவன், குருவனி சற்குருதான் எங்களுக்கு எல்லாம் செய்கின்றார் என்றதை தெளிவாக உணர வேண்டும் எனவும், சற்குருவும் பரம்பொருளும் தான் எங்களை தூக்கி செல்கின்றார் என்பதை நாங்கள் உணர வேண்டும் என்பதும் முக்கியமாக விளக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, முக்காலத்திலும் துணை தேவை என்பதை கிரியாயோகம் செய்கின்றது செய்கின்றோம். கிரியாயோக சாதனையை நாம் மட்டும் செய்தால் போதாது, இறைவனை நிற்றல் வேண்டும் என்பது முக்கியம். அதன் மூலம் அதற்கு சுருக்கமான தெளிவான பதில் கிடைக்கப்பட்டது. அடுத்து மூன்றாவது கேள்வி, தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் அனுபவம் பற்றிய கேள்வி, அதாவது பாபாஜி அருளை உணிய பாபாஜியின் அருளை உணர முடியவில்லை. அதற்கு சுருக்கமான பதில், பாபாஜியில் தங்க விதியான அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி மூலம் விளங்கப்பட்டது. அத்துடன் அன்பு நிலை வளர்ந்து முக்கரணங்களாலும் கொடுக்கும் போதுதான் இறைவனியை மகிமையை உணர முடியும் என்பதற்கு சுருக்கமான பதிலாக கிடைக்கப்பட்டது. இறுதியாக நான்காவது, எங்களுடைய நிலை கிரியா யோக நிலை என்பதை துரிதப்படுத்தலாம், என்னுடைய சாதனையை துரிதமாக்குவது எப்படி என்பது பற்றிய கேள்வி, இதற்கு தடையாக இருப்பதை பற்றிய விளக்கம் கொடுக்கப்பட்டது, அதாவது குடும்பம், சுற்றத்தார், உறவினர்கள். எனவே இதை உணர்ந்து, இதை இந்த தடையாக இருப்பதை உணர்ந்து நிவர்த்தி செய்வதன் மூலம் அதை நாம் உணரலாம் என்று சுருக்கமான பதில் கிடைக்கப்பட்டது. எனவே இன்றைய சத்சங்கத்தில் மிக சிறப்பான பதில்கள் கிடைக்கப்பட்டாலும் அதை நாங்கள் மீண்டும் காணொளியில் கேட்டு மேலும் தெளிவு பெற வேண்டும் என கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. ஓம் கிரியா பவாஜி நம ஓம் ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி இறைவனையா, மீண்டும் சத்சங்கத்துக்குள் வந்திருக்கின்றீர்கள். மிகவும் நன்றி. அதை முடிந்தளவு அந்த சுருக்கத்தை எடுத்து கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். மியூட்டில் இருக்கின்றீர்கள் கார்த்திகேயன் ஐயா. கார்த்திகேயன் ஐயா மியூட்டில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்களா? கேட்குது, சொல்லுங்க, பேசுங்க.
அந்த இது போயிடுச்சு, அதனால தான் இப்ப வந்துட்டேன்.
பிரச்சனை இல்லை, பேசுங்க சார்.
ஓம் கிரிய பாபாஜி நமோ,
ஓம்
ஓம்
கிரிய
கிரிய
பாபாஜி
பாபாஜி
நமோ,
நமோ, ஓம் சிவாய நம,
ஓம்
ஓம்
சிவாய
சிவாய நம.
நம.
வழக்கம் போல் இன்றைய சத்சங்கமும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. மாணவர் கேட்ட மூணு கேள்விக்கும் சரியான ஒரு ஒரு பதில பாபாஜி நமக்கு இந்த சத்சங்கம் மூலியமா கொடுத்திருக்கார். அப்படிதான் இதுல உள்ள சிறப்பு என்னன்னு சொன்னா, நான் என்பது மூன்று நிலையிலேயே இருக்கு என்ற ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக சொன்னீங்க. இது ரொம்ப பிடிச்சிங்க. சில பேர் தொண்டு செய்யக்குள்ள நம்ம தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம சரியா தான் செய்யறோம் என்ற ஒரு எண்ணத்துல செய்யறாங்க. இல்ல, அது ஒரு அனுபவத்துக்கு வர்ற வழியும் கொஞ்சம் நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். அது போக போக நமக்கு குரு நமக்கு சரியான உந்துதல் பண்ணக்குள்ளதான் அந்த நான் எனதுன்றதே நமக்கு சரியா புரியும். அது வழி சில பேர் சொல்லுவாங்க, ஆனா அதை எடுக்க முடியாது நம்ம. என்னன்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர் அதிகமா சொல்லுவார், அது எந்த நேரத்துலயும் நம்ம கூடயே இருந்து எப்ப எந்த நிமிஷம் நமக்கிட்ட இருக்குது வருது என்றதே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது என்ற ஒரு விஷயத்த சொல்லுவார். அந்த வகையில இந்த நான் எனதுன்ற விஷயம் அந்த மூணு வழியில இருக்குதுன்றத நல்ல சைவ சித்தாந்தத்துல சொல்லப்பட்ட கருத்தை நீங்க தெளிவா எடுத்துக்கிட்டீங்க, ரொம்ப அது சிறப்பு. இதுல பெரிய விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எல்லாம் ஒழிஞ்சு போறதுக்கு ஒரு வழியிலையும் இறை வழியிலையும் நிற்கும், தொடர்ந்து நிற்கும். கோயிலுக்கு போறப்ப சாமிக்கு போறமா இருக்க கூடாது, நீங்களே சொன்னீங்க. அதனால்தான் அருளாளர்கள் அதை தொடர்ந்து 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 அதுலயே இருந்துச்சுன்னா, அதே சமயத்துல அருளாளர் அளவுக்கு நம்ம இருக்க முடியாது. நாம இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனால, பாபாஜியுடைய கருணை இருக்கிறதுனால, நான் பாபாஜியுடைய நமக்கு பெரும் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் சாத்தியம் இருக்குது, நமக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாமளும் அந்த இறை வழி நிற்போம், குரு வழி நிற்போம், இருந்து இன்னும் செம்மையா சாதனா பண்ணி தொண்டுகளை செய்து நான் எனது என்றத நீக்கி செயல்படுவோமாக. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
நன்றி நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை மேலும் மெருகூட்டி இருக்கின்றீர்கள். வளமை போல் பாபாஜியின் பரம்பொருளின் ஆசியுடன் மிகவும் அற்புதமாக அதை சொன்னீர்கள். இது ஒரு கோணத்தில் சிந்திக்கப்பட்ட பதில்கள் என்று பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் தான் நிச்சயமாக அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ.